الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى قال نبينا محمد صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله ذكر منهم شابا نشأ في عبادة الله இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம்மை மூன்று நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது குழந்தையாக சிறுவனாக சில காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். சிறு பிராயம் என்று குழந்தை பருவம் என்று நாங்கள் அதனை சொல்வோம். இரண்டாவது, ஒரு மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரண்டாவது கட்டம் வாலிப பருவம் என்று நாங்கள் சொல்வோம். சக்தி வாய்ந்த எதையும் சாதிக்க முடியுமான ஒரு நிலைதான் அந்த வாலிப பருவம். இதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் கடந்து வருகின்ற மூன்று நிலைகளிலும் மிக அதிகமாக ஒரு மனிதன் கழிக்கக்கூடிய ஒரு காலம் வாலிப பருவம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். மூன்றாவது வயோதிப பருவம். கண்ணியமான சகோதரர்களே, சிறு பிராயம், குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம், இந்த மூன்று நிலைகளையும் கட்டங்களையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக பேசியிருக்கின்றான். அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் தஃப் தும்ம ஜஅல மின் பஅதி தஃபின் குவ்வா தும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் தைஃபன் தஃபன் வ ஷைபா. மனிதர்களுடைய ஆரம்ப கட்டம் சிறு பிராயம். அல்லாஹு தஆலா அதனை பலவீனமான ஒரு பருவம் என்று சொல்கிறான்.
ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய கடைசி கட்டம் வயோதிப பருவம். அதையும் அல்லாஹு தஆலா பலவீனமான பருவம், பலவீனமான கட்டம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இரண்டு பலவீனமான நிலைகளுக்கு இடையில் தான் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய வாலிப பருவம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த வாலிப பருவத்தை குவ்வத்தன், சக்தி உள்ள பருவம், சக்தி வாய்ந்த பருவம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அந்த வாலிப பருவத்தை அல்லாஹு தஆலா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பருவம் என்று பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு கேள்விகள் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் கேட்கப்படும். அதில் ஒன்று, வான் உமுரிஹி ஃபீமா அஃப்னா, ஒரு மனிதன் தனது வாழ்நாளை எவ்வாறு உலகத்தில் கழித்தார். பொதுவாக வாழ்ந்த வாழ்க்கை, இதை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்க இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதனை சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக, வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, ஒரு மனிதனுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்திலே அவனுடைய வாலிப பருவத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்க இருக்கிறான். விசேஷமாக வாலிப பருவத்தை ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வாறு செலவழித்தார், கழித்தார் என்பதை பற்றி விசேஷமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்பதற்காக இருக்கிறான். ஏன் சகோதரர்களே, அது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அருளாக, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியமாக இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாலிப பருவத்தை கருதுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை தூண்டக்கூடிய நேரத்திலே, உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வை மறுமை சம்பாத்தியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்திலே சில விடயங்களை குறிப்பாக சொன்னார்கள். மனிதனே, உன்னுடைய மரணத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள். நீ நோயாளியாக மாறுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியமான நிலையை நீ பயன்படுத்திக் கொள் என்று மனிதர்களுக்கு மறுமை சம்பாத்தியத்தின் பால் வழிகாட்டக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வை சொன்னார்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆயுள் காலத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மிக குறிப்பாக சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக், மனிதனே நீ வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால், முதுமையை அடைவதற்கு முன்னால், தள்ளாத வயதை நீ அடைவதற்கு முன்னால் இறைவன் உனக்கு கொடுத்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள் என்று அங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை ஒரு பொறுமதியான காலம் கட்டம் என்ற காரணத்தினால் மிக குறிப்பாக வாலிப பருவத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல சம்பவங்களை சொல்லியிருக்கின்றான். மனிதனுக்கு படிப்பினை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அல் குர்ஆனில் அதிகமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், இதிலே மிக குறிப்பாக அல்லாஹு தஆலா வாலிபர்களுடைய சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறான். சூரா கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை தினத்திலே நாங்கள் ஓதுகிறோம். அதனை ஓதக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூரா கஹ்ஃப் எதை நமக்கு சொல்லி தருகிறது? அந்த சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் எதை பேசுகிறான்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த சூரா கஹ்ஃபுடைய இறுதி கட்டத்தில் அல்லாஹு தஆலா மூன்று சாராருடைய சம்பவங்களை சொல்கிறார். அதில் முதலாவது, ஒரு நபிக்கும் அந்த நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அதை அல்லாஹு தஆலா பேசுகிறார். அதே போன்று உலகத்தை ஆண்ட ஆட்சி செய்த சிக்கந்தர் துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சி முறையை சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு பின்னால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மார்க்கம் பின்பற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இது நபி அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த சில வாலிபர்களுடைய சம்பவம். கண்ணியமான சகோதரர்களே, முன்மாதிரியான வாலிபர்கள், முன்மாதிரியான ஒரு வாலிபன் எவ்வாறு இருக்க வேண்டும், அவரிடத்தில் என்னென்ன முன்மாதிரிகள் நமூனாக்கள் காணப்பட வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா ஏழு வாலிபர்கள், ஒரு அநியாயக்காரன் ஆட்சி செய்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் ஏழு வாலிபர்கள் செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள், ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்த வாலிபர்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேரான பாதையை காட்டுகிறான். உண்மையான கொள்கை, உண்மையான மார்க்கம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு முஃமீன்களாக வாழ்கிறார்கள். இந்த நேரத்தில் தமது ஈமானை மறைத்து அந்த அநியாயக்கார ஆட்சியாளனுடைய ஆட்சி காலத்திலே இந்த ஏழு வாலிபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு கட்டாய மதம் மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஈமானை விட்டு வெளியேறி இறைவனுடைய கொள்கைக்கு மாற்றமான மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலை இந்த ஏழு வாலிபர்களுக்கும் ஏற்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் இந்த சம்பவத்தை ஈமானுக்காக, மார்க்கத்துக்காக, கொள்கைக்காக, ஏகத்துவத்துக்காக, இறைவன் ஒருவன் என்பதை நிரூபிப்பதற்காக தமது வாலிபத்தை அதாவது கழித்த வாலிபர்கள், தனது வாலிபத்தை தமக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை, தமக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களை, வலிமைகளை இஸ்லாத்துக்காக ஏழு வாலிபர்கள் தியாகம் செய்கிறார்கள். ஆடம்பர வாழ்க்கையை விட்டும் வெளியேறி ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமது ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு குகைக்கு சென்று குகையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நபியே உங்களுக்கு நாங்கள் ஏழு வாலிபர்கள் ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக, இறைவனுக்காக தமது வாழ்வின் சகல இன்பங்களையும் தாம்பீக வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்து இந்த உலகத்தில் முஃமினாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக குகையிலே சில வாலிபர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அதில் கூடுதல் குறைவு கிடையாது, அது கட்டப்பட்ட இட்டு கட்டப்பட்ட சம்பவமும் கிடையாது, உண்மையான சம்பவம், நடந்ததை நடந்த பிரகாரம் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற போது அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுடைய காசு பணத்தையும் அல்லாஹ் அங்கு சொல்லவில்லை, அவர்களுடைய ஈமானையும் சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்தும் போது சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் சில இளைஞர்கள். இந்த வார்த்தையை குர்ஆன் பாவிக்கிறது, வாலிபர்கள், இளைஞர்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாலிபன் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவத்தை விடுகிறார், இவனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். வாலிப பருவம் ஆசைகளுக்கும் மனோ இச்சைகளுக்கும் அடிமைப்படுகின்ற அந்த வாலிப பருவத்திலே பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவத்தை விடுகிறானே என்று அல்லாஹு தஆலா அந்த வாலிபனை பார்த்து சந்தோஷப்படுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் சில வாலிபர்கள். ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தை சொல்லிவிட்டு தான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களுடைய ஈமானிய உணர்வை அல் குர்ஆன் பேசுவதற்கு முன்னால் அவர்கள் முன்மாதிரியான வாலிபர்கள் என்ற வார்த்தையை அல் குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக பாவிக்கின்றது. இது ஒரு வாலிப கூட்டம், ஏழு இளைஞர்கள் ஈமானுக்காக மனோ இச்சைகளுக்கு அடிமைப்படாமல், மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைப்படாமல் ஈமானுக்காக உலகத்திலே வாழ்ந்த ஏழு வாலிபர்களை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். சகோதரர், அதே போன்று இன்னும் ஒரு வாலிபர், அவர் பிற்காலத்தில் நபியாக அனுப்பப்பட்டார். அந்த வாலிபர் நபியாக உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் வாலிப பருவத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான உணர்வு, மோகம், ஆசை, இச்சை, இது வாலிப பருவத்தில் இயல்பாக ஏற்படுவதுண்டு. இனியமான சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல சம்பவங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சம்பவத்தை விசேஷமாக தேர்ந்தெடுத்து சொல்கிறான். முழு சம்பவங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அஹ்சனுல் கஸஸ், குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களிலே மிகவும் அழகான சம்பவம் என்று அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவத்துடைய கதாநாயகர் யார் என்றால் ஒரு வாலிபர், அழகு கொடுக்கப்பட்ட ஒரு வாலிபர், அழகான ஒரு வாலிபர். அவர் நபியாக பிறகுதான் வந்தார். அவருடைய வாலிப பருவத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான். இது ஒரு அழகான சம்பவம். ஏன் அதில் அந்த சம்பவத்திலே இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, நமூனா இருக்கிறது. என்ன சம்பவம் சகோதரர்களே? அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணுடைய ஃபித்னாவிலே, சோதனையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். பாவம் செய்வதற்கான சம்பவம், அதாவது சந்தர்ப்பங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. அழகு, தனிமை, வாலிப பருவம், தனது நாடு அல்லாத வேறொரு பிரதேசம், இன்னும் தான் அந்த பாவத்தை தேடி செல்லவில்லை, பாவம் அவரை தேடி வருகிறது. விபச்சாரம் செய்வதற்கான சகல சந்தர்ப்பமும் ஒரு வாலிபனுக்கு கிடைத்து அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வு அந்த வாலிபனை பாவத்தை விட்டும் பாதுகாத்தது. தனிமையில் அழகு கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஐதலக், அந்த இடத்திலே அந்த மாளிகையிலே யாரும் இல்லை. அந்த பெண்ணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த நேரத்தில் நபியாக அவர் இருக்கவில்லை, சாதாரண வாலிபர். பெண்ணும் யூசுஃபும் வீட்டு கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. குர்ஆன் வர்ணிக்கிறது, யூசுப் என்ற வாலிபர் ஓட ஆரம்பிக்கிறார். அந்த பெண் இளவரசி எகிப்தை ஆட்சி செய்த ஆட்சியாளனின் அழகு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, செல்வந்த பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக இருக்கிறார். வாலிபன் என்ற ஒரு காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தனிமை பாவத்தின் பால் ஒருவரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனிமையிலும் பாவம் செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்த ஒருவர் பாவத்தை விடுவதை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தின் பால் அழைக்கப்படுகிறார்கள், கதவுகள் அடைக்கப்படுகிறது, தனிமையில இருக்கிறார்கள். தான் தேடி செல்லவில்லை, பாவம் தன்னை அழைத்து வருகிறது. இந்த நேரத்தில் கால மஆதல்லாஹ், இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வு, ஈமானிய உணர்வு அந்த பாவத்தை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்வதற்கு காரணமாக மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை விரிவாக அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்ப இந்த சம்பவத்தை பேசிவிட்டு அஹ்சனுல் கஸஸ், இது அழகான சம்பவம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு அவரை புகழ்ந்து பேசுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், எங்களுடைய பரிசுத்தமான ஒரு அடியார் தான் இந்த யூசுப். பாவத்தின் சந்தர்ப்பம் கிடைத்தும், ஃபித்னாவுடைய சூழலில் வாழ்ந்தும், பாவம் தன்னை அழைத்து வருகின்ற அழைக்கின்ற அந்த சூழலில் இருந்தும் பாவத்தை விட்டும் ஒரு வாலிபன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் சொல்லப்பட்ட மிக அழகான சம்பவம். அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மின் இபாதினல் முக்லசீன், பரிசுத்தமான என்னுடைய அடியான், அவர் சுத்தமானவர். கண்ணியமான சகோதரர்கள், அதே போன்று மூன்றாவது ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி. குர்ஆனில் அல்லாஹ் ஒரே ஒரு பெண்மணியின் பெயரை தான் சொல்லி இருக்கிறான். யார் அந்த பெண்மணி? வாலிபர்களையும் புகழ்ந்து, வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, இறைவனுக்காக செய்த விடயங்களை பெருமையாக பேசி அல்லாஹ் பெண்களை மறந்துவிடவில்லை, யுவதிகளையும் மறந்துவிடவில்லை. இந்த உலகத்திலே தனிமையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, தனிமையில் தனது கற்பை பாதுகாத்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியின் பெயரை மாத்திரமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். வேற எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிமார்களுடைய பெயரை குர்ஆன் சொல்லவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த தாயுடைய பெயரிலே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த பெண்ணை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்ற போது, வல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இபாதத்து செய்த ஒரு பெண்மணி, தனிமையில் இபாதத்து செய்த ஒரு பெண்மணி. அல்லாஹ் அந்த பெண்ணுடைய இபாதத்தை பேசுவதற்கு முன்னால் அந்த பெண்ணுடைய பக்குவத்தை பேசுகிறான், கட்டுப்பாட்டை பேசுகிறான், பத்திரித்தனத்தை பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றார், அவல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை பாதுகாத்த ஒரு யுவதி, கற்பை பாதுகாத்த ஒரு பெண் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாகத்தான் அவள் ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய பெண்மணி, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணி என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இபாதத்துடைய பகுதியை இறுதியாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பத்தினித்தனத்தை சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் வாலிப பருவத்தை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறது. உலகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்த வாலிபர்களை அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. உலகத்தில் கற்பை பாதுகாத்து தனிமையில் வாழ்ந்த ஒரு பெண்ணை புகழ்ந்து, ஒரு யுவதியை புகழ்ந்து அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர், இதனால்தான் வாலிப பருவத்தை பயன்படுத்தியவர்கள், வாலிப பருவத்தில் இறைவனின் நெருக்கத்தை பெற்றவர்கள், வாலிப பருவத்தில் நெறிப்படுத்தப்பட்டவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலும் கியாமத்துடைய நாளிலும் அல்லாஹ் அவர்களை விசேடமாக கண்ணியப்படுத்துவான். ஏழு சாரார்களுக்கு நிழல் இல்லாத உஷ்ணம் நிறைந்த அந்த நாளிலே ஏழு சாராருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசுக்கு பக்கத்திலே அவர்களை அமர வைத்து அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அதில் முதலாவது இமாமுன் ஆதிலுன், நேர்மையாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், சமூக தலைவர்கள். இரண்டாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, இறை வணக்கத்திலே இபாதத்திலே தனது வாழ்வை செலவழித்த ஒரு வாலிபன். அல்லாஹ் அந்த வாலிபனை மறுமையிலும் உலக மக்களுக்கு முன்னால் அவரை கண்ணியப்படுத்துவான். ஏன், வாலிப பருவம் பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு பருவம், அந்த பருவத்திலே அவர் பாவத்தை விட்டு விடுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர், ஒரு முன்மாதிரியான நெறிப்படுத்தப்பட்ட ஆளுமை நிறைந்த வாலிப சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். குர்ஆன் அதற்கான வழிகாட்டல்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்போது ஒரு சமுதாயத்தின் எதிர்கால அழிவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அப்போது அந்த சமுதாயத்துடைய வாலிபர்களை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. ஒரு ஊருடைய, ஒரு நாட்டுடைய வாலிபர்களுடைய சமகால வாழ்க்கை தான் அந்த ஊருடைய எதிர்கால முடிவாக இருக்கும். வாலிபர்கள் எங்கு நெறிப்படுத்தப்படுவார்களோ, எங்கு வாலிபர்களுக்கு சரியான வழிகாட்டல்கள் காட்டப்படுமோ, அந்த ஊருடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கும். எங்கு வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் திசை திரும்பி விடுவார்களோ, வழி தவறி விடுவார்களோ, அந்த பிரதேசத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, நான்கு கலீஃபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், இந்த நான்கு கலீஃபாக்களும் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்துக்கு வந்த அனைத்து நபிமார்களையும் அல்லாஹு தஆலா 40 வயதுக்கு முன்னால் தான் அவர்களை நபிமார்களாக உலகத்திலே தேர்ந்தெடுத்தான். ஏன், வாலிபர்களால் உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வரலாம், சமுதாயத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம், எழுச்சியை கொண்டு வரலாம், மறுமலர்ச்சியை கொண்டு வரலாம் என்பதற்காக நபிமார்களை கூட அல்லாஹ் உலகத்தில் வாலிபர்களாகத்தான் அனுப்பியிருக்கிறான். வாலிபர்களாகத்தான் அவர்கள் நபிமார்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், குலபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், அவர்கள் வாலிபர்களாக 27, 37, 36 வாலிபர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள் இஸ்லாமிய கிலாபத்திலே அவர்களை ஹலீஃபாக்களாக மாற்றியது. வாலிப பருவத்தை முறையாக சரியாக பயன்படுத்தியவர்களுடைய எதிர்காலம் அது ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, வாலிபர்களே, எங்களுடைய வாலிபர்களிடத்திலே நான்கு கலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கலீஃபாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. நான்கு கலீஃபாக்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகள் எங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். முதலாவது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய வாழ்விலே சமூக பற்று இருந்தது. எங்களுடைய வாலிபர்களுடைய உள்ளத்தில் சமூக பற்றை நாங்கள் விதைக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியான வாலிபன் அவனுடைய உள்ளத்தில் சமூக உணர்வு, சமூக அக்கறை, சமூக பற்று இருக்க வேண்டும். இதனை நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வை நாங்கள் படிக்க வேண்டும். இரண்டாவது, வாலிபர்கள் அவர்களுடைய சக்தியை மார்க்கத்துக்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். இன்று வாலிபர்கள் அவர்களுடைய சக்தியை அவர்கள் அநியாயமாக வீணாக்கிக் கொள்கிறார்கள். இன்று சில வாலிபர்கள் ஜிம் என்ற பெயரிலே தங்களுடைய ஆண்மையை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிம் என்ற போர்வையில் தேவையில்லாத மாத்திரைகளை, ஊக்க மருந்துகளை அவர்கள் பயன்படுத்தி உடம்பை வளர்க்கிறார்கள். தோற்றத்திலே பார்க்கின்ற போது வாட்டசாட்டமான வாலிபர்களாக இருக்கிறார்கள். சக்தி குன்றியவர்களாக நாளடைவிலே அவர்கள் மாறிவிடுகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வை நாங்கள் படிக்க வேண்டும். சக்தியை மார்க்கத்துக்காக கடைசி வரைக்கும் பயன்படுத்தி மௌத்தாகிய இஸ்லாமிய போராளி உமர் ரழியல்லாஹு அன்ஹு. 27 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணிக்கின்ற போதும் முதுமையிலும் 63 வயதிலும் வாலிபனை போன்று காட்சி அளித்தார்கள். ஏன்? அவருடைய உணர்வு சக்தியை இபாதத்திலும் சமூக சேவைகளிலும் நல்ல விடயங்களிலும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த முன்மாதிரியை உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நபி யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு ஒப்பாக கூடிய ஒரு சஹாபி இருக்கிறார். அதுதான் இஸ்லாமிய மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வின் சுருக்கம் என்னவென்றால், அவருடைய வாழ்வில் காணப்பட்ட விசேட அம்சம் என்னவென்றால், பத்தினித்தன்மை, பேணுதல், பக்குவம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் இருந்து வாலிபர்கள் படித்து தமது வாழ்விலே மூன்றாவது கலீஃபாவுடைய பத்தினித்தனம், அந்த பேணுதலை, பக்குவத்தை, கட்டுப்பாட்டை தமது வாழ்விலே கொண்டு வர வேண்டும். நான்காவது, கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லீம்கள் நிதானமாக வாழ வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையாக வாழ வேண்டும், ஆனால் கோழைகளாக வாழக்கூடாது. அதற்கான முன்மாதிரி இஸ்லாமிய நான்காவது கலீஃபா அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே முஸ்லீம்களுக்காக, குறிப்பாக வாலிபர்களுக்கான வழிகாட்டல், வாலிபர்களுக்கான முன்மாதிரி இருக்கிறது, அதுதான் வீரம். எனவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய சமூகப்பற்று, உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய சக்தி, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய பக்குவம், அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய வீரம், இந்த நான்கும் எந்த வாலிப சமுதாயத்தில் உண்டாகுமோ அந்த சமூகம், அதனுடைய எதிர்காலம், நிகழ்காலம், அதனுடைய அனைத்து நிலைகளும் மறுமலர்ச்சி உள்ளதாக மாறும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களை நெறிப்படுத்துவோம், சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நமக்கு பின்னால் நம்மை நினைத்து துஆ செய்கின்ற, இஸ்திகுபார் செய்கின்ற, சதக்கா செய்கின்ற நல்ல பிள்ளைகளை குடும்பங்களிலே உருவாக்குவோம், பிரதேசங்களிலே உருவாக்குவோம். எங்களுடைய நாட்டை, எங்களுடைய ஊரை, எங்களுடைய கிராமத்தை அல்லாஹ் ஒளி நிறைந்ததாக, மறுமலர்ச்சி உள்ளதாக அல்லாஹு தாலா ஆக்குவான். அதற்கு அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக மனைவரை மாக்கி வருவாயாக.